வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் முனைவர் பிரணீதா அவர்கள். அவர்கள் நம்முடன் தென்னையில் தாய் மரங்களை தேர்வு செய்து தரமான நாற்றுகளை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பதை பற்றி விரிவான விளக்கங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாங்கு கேட்டு அதை அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது தென்னை மரத்துல தாய் மரங்கள் எப்படி தேர்வு செய்கிறது, தாய்மரத்திலிருந்து விதைகளை எப்படி நம்ம பெற வேண்டியது, அந்த விதைகளை நாற்றங்கால் விதைத்து அதுலேருந்து தரமான நாற்றுகளை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னை வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது தென்னையோட நுனியிலிருந்து அடிபாகம் வரையும் அனைத்து பாகங்களுமே பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரம். அதனால் தென்னை வந்து எல்லா இடத்துலையும் தேவையாக இருக்குது, அதாவது உலகம் முழுவதும் தேவையுள்ள ஒரு முக்கிய வணிக பெயராக தென்னை வந்து இருக்குது. தென்னையிலையும் முக்கியமாக சத்துமிக்க இளநீர், தேங்காய் எண்ணெய், தென்னை நார், அதாவது எரிபொருளாகவும், அதனுடைய ஓடுகள், அப்புறம் கூரையாகவும் ஓலைகள், மரம் பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்திற்கு, வணிகத்திற்கு அப்படின்னு பல பொருட்களை தன்னகத்தை கொண்டிருக்குது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு 95 ஒரு 100 நாடுகள் வரைக்குமே பரவலாக வளர்க்கப்பட்டு வருது. அதிகமாக எங்கே பயிராகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுல தான் வந்து அதிக அளவில் பயிராகிட்டு வருது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட உலக தென்னை உற்பத்தியில் தேங்காய் பொருட்களை வந்து 32% நம்ம நாட்டில் விளையக்கூடியது தான் வந்து உலக சந்தையில் வந்து பங்களிப்பை வந்து கொடுக்குது. சர்வதேச அளவுலையும் இதனால் நம்ம நாடு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல வந்து இருக்குது. தென்னை வணிகத்தில் தேங்காயிலிருந்து பல்வேறுபட்ட பொருட்களையும் நம்ம வந்து தயாரிச்சிட்ருக்குறோம். அதனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னை வந்து பொதுவாக வந்து எதுக்காக வந்து அதிகப்படியாக வளர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து பராமரிப்பு வந்து ரொம்பவே கம்மி. இப்போது அந்த ஆண்டு தாவரங்கள், பழங்கள், பூக்கள், காய்கள், மற்ற மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த பராமரிப்பு வந்து அதிகம். இந்த தென்னையில் வந்து பொதுவாக பராமரிப்பு குறைவு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் வந்து தென்னையை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. மேலும் அந்த தென்னையை வந்து இந்த மாதிரி வணிக ரீதியாகவும் அதிக அளவு லாபம் தரக்கூடிய ஒரு பயிர், இந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வளர்க்குறாங்க. இதை வந்து தென்னந்தோப்பாக மட்டும் வளர்க்காம வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா 1-2 மரமாவோ இந்த மாதிரி பரவலாக வளர்க்கப்பட்டுட்டு வராங்க. அதனால தென்னையோட நாற்றுகளுக்கு எப்பவுமே வந்து அந்த தேவை இருந்துட்டே இருக்கு. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா தென்னை வந்து நாற்றங்கள் பராமரிப்பை பற்றி அவசியம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தென்னை நாற்றங்கள் வந்து பராமரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க தாய் மரத்தை தேர்வு செய்யறது. அதாவது பொதுவாக நம்ம எந்த பயிருமே பயிர் பண்ணுறதுக்கு அதோட விதை தேவை. அந்த விதையை வந்து நல்ல தரமான தாய் செடியிலிருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா தான் கன்றுகள் வந்து நமக்கு நாற்றுகளை வந்து நல்ல தரமான நாற்றுகளை நமக்கு வந்து பெற முடியும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் தாய்மரம் தேர்வுக்கு நம்ம வந்து தனி கவனம் வந்து செலுத்தணும். இது ஒரு பல்லாண்டு பயிர் அப்படிங்கிறதுனால மற்றபடி குறுகிய கால பயிர்னா கூட நம்ம ஒரு செடி போச்சுன்னா கூட நம்ம வேற செடியை நம்ம வந்து பயிர் பண்ணி சமாளிச்சுக்கலாம். ஆனால் இந்த பல்லாண்டு பயிரான தென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தாய்மரத்திலிருந்து தரமான விதைகளை எடுத்து தரமான நாற்றுகளை உற்பத்தி பண்ணினா மட்டும்தான் நல்ல மரங்களை நம்ம பின்னாடி காலத்தில் பெற முடியும். ஏன்னா தென்னையோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பயன்படுத்துறோம்னா இளநீருக்குரிய மரங்கள், அதாவது குட்டை ரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20-25 வரைக்கும் தான் அதுக்கு வந்து வணிக ரீதியை நல்ல மகசூல கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே வந்து நல்ல தேங்காய்க்காகவும் அப்புறம் வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக கொப்பரை தயாரிக்கக்கூடிய அந்த மாதிரி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 100-120 வரைக்குமே வணிக ரீதியை நல்ல மகசூல் வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது. அதனால வந்து பல்லாண்டு பயிரை இதை பராமரிக்கிறதுனால முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது தாய் மரத்தை நம்ம எப்படி தேர்வு செய்ய வேண்டியது, அந்த தாய் மரத்திலிருந்து பெறக்கூடிய நாற்றுகள் எப்படி நம்ம வந்து கருத்தில் கொண்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மகசூல் அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இந்த தாய்மர தேர்வுக்கும் அந்த நாற்றங்கள் பராமரிப்பையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நல்ல விதமான தென்னை மரங்களை உருவாக்க முடியும். இப்போ இந்த தென்னை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஏற்கனவே நான் சொன்னேன், கிட்டத்தட்ட வந்து 100-120 வருஷம் வரைக்குமே, 150-200 வருஷத்து மரங்கள்லாம் கூட இன்னமும் இருந்துட்டு இருக்குது. அவைகள்லாம் வந்து மகசூல் குறையாம இன்னும் நல்ல விதமா மகசூல் தரக்கூடிய வகைகள்லாம் கூட இப்போ வந்து சாகுபடியே வந்து செஞ்சுட்டு வராங்க விவசாயிகள்லாம். விதை காய்களை பெறக்கூடிய தாய் மரங்களை தேர்வு செய்யறதுக்கு முதல்ல நம்ம கருத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 15-20 வயதுக்கு மேற்பட்டதா இருக்கணும். இதுதான் முக்கியமா இருக்கணும். அதாவது இந்த பிஞ்சு மரங்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மரங்களை வந்து அதோட மகசூலானது நிலைப்பாடு பெற்றிருக்காது. அதனால ஒரு 15-20 வருஷம் ஆன மரத்துல வந்து நம்ம வந்து அந்த மகசூல் மாறாம அது மகசூல் கொடுக்குதா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பார்க்கணும். நல்ல அதிகப்படியான மகசூல் கொடுக்கக்கூடிய ரகத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் தாய்மரமா நம்ம வந்து எடுக்கணும். அப்புறம் அதோட வயது, வயது வந்து பார்த்தா 20 வயசு ஆன பின்னாடி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதற்கடுத்ததான் அந்த ரகங்கள் வந்து பூச்சி நோய்கள் தாக்காம இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா அந்த தேங்காயோட ருசி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காயோட பருப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம தேங்காயா வணிக ரீதியை உபயோகப்படக்கூடிய தேங்காயை வந்து அந்த பருப்போட தடிமன் அந்த திக்னஸ் சொல்லுவோம், அது வந்து நல்ல திக்கான பருப்பு வந்து கொண்டுள்ளதா இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல ருசியானதா இருக்கணும். சில இதில் பார்த்தீங்கன்னா ருசியற்ற இருக்கும், அந்த வெண்மை நிறம் இல்லாமல் மங்கலா இருக்கும், அந்த பருப்பு வந்து ரொம்ப மெல்லீஸா இருக்கும், அப்புறம் காய்களோட அளவு வந்து சிறுத்திருக்கும். இந்த மாதிரி உள்ள மரங்களை வந்து நம்ம எடுக்காம தேர்வு செய்யும் போதே பார்த்தோம்னா, இது மாதிரி தேங்காயோட ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சு பார்த்துட்டு அது வந்து நல்ல தடிமனா இருக்குதா, வெண்மை நிறம் உள்ளதா இருக்குதா, அதோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ஈரப்பதமா இருக்குதா, அதிக அளவு அது வந்து எண்ணெய் கொண்டு உள்ளதா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் தேர்வு செய்யணும். முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டியது மகசூல், அதுக்கப்புறமா தேங்காய் வந்து பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட இந்த மரங்கள்ல வந்து நம்ம 20 வயசுக்கு மேற்பட்ட மரம்னு சொன்னோம். அப்புறம் பார்த்தோம்னா 100-200 வருஷம் வரைக்கும் பராமரிக்கிறாங்க இல்லையா. இதுல வந்து நம்ம விதைக்காய்க்காக எடுக்கக்கூடிய மரங்கள் வந்து அதோட வயது அப்படின்னு பார்த்தோம், 20 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்குள்ள இருக்கணும். கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வரைக்கும்னு சொல்லலாம். 20-60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்களை மட்டும்தான் விதைக்காய்க்காக நம்ம தேர்வு செய்யணும். 60 வயசுக்கு மேற்பட்ட உள்ள மரங்கள்ல இருந்து நம்ம விதைக்காய்களை தேர்வு செய்யறத தவிர்த்திடணும். இப்போ விதைக்காய்களை நம்ம வந்து தேர்வு செய்யறதுக்கு வந்து என்னென்ன முறைகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, முதலே பார்த்தோம் அதிகப்படியான காய் பிடிப்பு திறன் இருக்கணும். அப்போதான் நமக்கு வந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். நிறைய காய்கள் வந்து அதில் பிடிச்சிருக்கணும், அப்போதான் மகசூலும் நமக்கு அதிகப்படியாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரகங்கள் இருக்கக்கூடிய முதல்ல தோட்டங்களுக்கு தென்னன் தோப்புங்களுக்கு போய் நம்ம தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒவ்வொரு மரங்களையும் ஆய்வு செய்து அதில் எந்த மரத்தில் வந்து நல்ல அதிகமாக காய்பிடிப்பு திறன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தாய்மரமாக தேர்வு செய்து இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஒரு வீட்டு பக்கத்துலேயோ இல்லை மாட்டு கொட்டைக்கு பக்கத்துலேயோ எருக்குழிக்கு பக்கத்துலேயோ அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இருந்து எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல இருந்து பூச்சி நோய் எதுவும் தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டுதான் நம்ம வந்து எடுக்கணும். அதற்கு அடுத்தபடியே நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அப்படின்னு என்னதுன்னு பார்த்தோம்னா, இப்ப தாய் மரத்துல வந்து நல்ல காய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம், மகசூல் அதிகமா தரதாங்கிறதையும் பாத்திரம். அதுக்கு அடுத்ததா ஒரு மாதம் ஒன்றிற்கு வந்து சராசரியா ஒரு ஓலையும் ஒரு பூம்பாலையும் அந்த தென்னை மரம் வந்து உற்பத்தி செய்யணும். சோ இந்த மாதிரி முறையில இருக்கக்கூடிய மரங்கள் வந்து நம்ம தாய் மரமா தேர்வு வந்து செஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மரத்துல ஒரு சமயத்துல ஒரு 10-12 கொலைகள் வந்து வெவ்வேறு பருவத்துல இருக்கும். அதாவது அந்த பூ ஓலை விட்டது, அப்புறம் அதுல இருந்து பிஞ்சு உருவாகிறது, அப்புறம் நடுத்தரமான பிஞ்சு உள்ளது, லேசாக முற்றியது, அப்புறம் நல்லா முற்றியது, அப்புறம் அறுவடைக்கு தயாரி உள்ளது. இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட கொலைகள் வந்து ஒரு 10-12 கொலைகளாவது மரத்தை சுத்தி வந்து இருக்கணும். இந்த மாதிரி உள்ள மரங்கள் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அப்புறம் அந்த மரத்தோட தண்டு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வளைஞ்சு நெஞ்சு இருக்கிறத கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். நேரான தண்டு பகுதி உள்ள மரமா இருந்ததுனாக்க நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த தண்டு பகுதியில அப்படி பார்த்தோம்னாக்க இந்த இலைகள் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு இலைகள் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும். அப்ப இந்த இலையோட வடுக்கள் வந்து அந்த தண்டு பகுதியில் இருக்கும். அந்த தண்டு பகுதியில் இந்த இலையோட அமைப்பானது இலையோட வடுக்கள் வந்து நெருக்கமா இருக்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். தூர தூரமா இருந்தோம் அப்படின்னாக்க அந்த மரம் வந்து அபரிமிதமான வளர்ச்சி பெற்றிருக்கும், அதை வந்து நம்ம வந்து தவிர்த்திடணும். இப்போ இந்த மாதிரி மரங்களை தேர்வு செஞ்ச பின்னாடி இலைகள் வந்து அதுல இருந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30க்கு மேற்பட்ட பசுமையான நிறமுள்ள விரிந்த இலைகளை வந்து கொண்டிருக்கணும். அதிகமான நீளமா இருக்கக்கூடிய இலைகள் இருந்தது அப்படின்னா அது எளிதாக ஒடிந்து விழக்கூடிய தன்மை இருக்கு. சோ அதை தவிர்க்கிறதுக்காக இலைகளோட அமைப்பானது ஒரு லேசான அதாவது ஓரளவுக்கு நீளம் உள்ளதும், அதுக்கப்புறம் அதோட இந்த தண்டு பகுதியோட வடுக்கள் வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இதோட இந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இலைகள் உருவாகி அதுக்கு மேற்பட்ட பகுதி வந்து தலைப்பகுதினு சொல்றோம். அது வந்து குறுகிய தலைப்பாகமா இருக்கணும், அது வந்து ரொம்ப நீண்டு இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வந்து தவிர்த்திடணும். அப்புறம் செங்குத்தான ஓலையுள்ள மரங்களையும் நம்ம வந்து தவிர்த்திடணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம கவனம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அடிமட்டைகளோட அமைப்பு, அதாவது இலைகள் வந்து பல்வேறு அடுக்கில் உருவாகிருக்கும், அதில் அடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் வந்து எப்படி உருவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த குலைகள் விட்டது அப்படின்னா அந்த இலையோட தண்டு பகுதியானது அந்த குலைகள் வந்து தாங்கி பிடிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே சிறப்பு. அப்போதான் வந்து தேங்காய் வந்து அதிகப்படியான எடை கூடுனாலும் அது வந்து கீழே விழாமல் அது வந்து பாதுகாக்கிறதுக்கு இருக்கும். நம்ம இப்ப இந்த தேர்வு செய்த மரங்கள் வந்து மானாவரியில் வளர்க்கிறாங்களா அல்லது இரவை பயிரை வளர்க்கிறாங்களாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மானாவரியில் வளர்த்தாங்க அப்படின்னாக்கா ஒரு 80 காய்கள் இருந்து 100 காய்கள் வரைக்கும் தரவுள்ளதா இருக்கணும். அதே வந்து இரவை பயிரா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 120 மேற்பட்ட காய்களை தரக்கூடியதா இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம். மட்டை உரிக்கப்பட்ட பின்னாடி இந்த காயோட எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் இருக்கணும். அது காய்ஞ்சு நம்ம என்ன எடுக்கிறதுக்கெல்லாம் இருப்போம் இல்லையா, அந்த கொப்பரையோட எடை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 180 கிராம் இருக்கணும். ஸோ இந்த குணாதிசயம்லாம் கொண்டிருக்கக்கூடிய மரங்கள் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். இப்படிப்பட்ட தேங்காய் கொண்டிருக்கக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த குணம் உள்ள தேங்காய்களை நம்ம எடுக்கணும். விதை காய்கள் வந்து எப்போ முதிர்வுக்கு வரும், பல்வேறு பருவத்தில் அதோட குலைகளில் தேங்காய் இருக்கணும் பார்த்தோம். அது விதைக்காய்க்குரிய தேங்காயாக உள்ளதுன்னு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பூம்பாலை வந்து வெடித்து ஒரு 10-12 மாதம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு வருடமே ஆன பின்னாடி உள்ள காய்களை தான் நம்ம வந்து விதை காய்களை தேர்வு செய்வோம். இது வந்து நெட்டை ரகத்தில். இதே குட்டை ரகத்திலையா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மாதம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதம் வந்து கம்மியாகவே விதை காய்கள் வந்து முதிர்வுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரகங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும். விதைக்காய்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கயிறு அந்த குலையில கட்டி தென்னங்குலையில நம்ம அந்த விதைக்காய்களை வந்து அடிபடாத மாதிரி நம்ம கீழே இறக்கி அதுக்கப்புறம் விதைக்காய்களை பறிச்சு நம்ம வந்து உபயோகிக்கணும். விதைக்காய்கள் நம்ம வந்து அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம். இந்த சமயத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த முளைப்பு திறனானது ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். பொதுவாக முளைப்பு திறன் வந்து சொல்லுவாங்க, 100 காய் போட்டோன்னா ஒரு 80-90% வரைக்கும் வந்தாலே ரொம்ப நல்ல முளைப்பு திறன் உள்ள காய்கள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி காரணிகள் எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம வந்து விதை காய்களை தேர்வு செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அதிகப்படியான முளைப்பு கிடைச்சி நிறைய நாற்றுகளை நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும். இப்போ விதையில தாய் மரத்தை நம்ம தேர்வு செய்யறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து விதை காய்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விதைக்காக நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த தேங்காய் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, நடுத்தரமாக இருக்கணும், அதாவது அதிகமான எடை இருக்கக்கூடாது, நடுத்தர அளவு உள்ளதாக இருக்கணும். அப்புறம் உருண்டை அல்லது நீள்வட்ட வடிவில் வந்து இருக்கணும். ஒழுங்கற்ற வடிவம் உள்ள காய்களை வந்து நம்ம நிராகரிச்சிடணும். தேங்காயில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தா பருப்பு வந்து சீராக இருக்கணும், அதோட தண்ணீர் வந்து அந்த மாதிரி உள்ள தேங்காய் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த தண்ணீரில் போட்டு அந்த தேங்காய்கள் மிதக்கும். இந்த மாதிரி உள்ள காய்களை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். குறைந்த அளவுக்கு மட்டை பெருக்கம் இருக்கணும், அதாவது தேங்காயோட மட்டையோட அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும், தேங்காயோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். சற்று வாடிய மட்டை உள்ள தேங்காய்களும் போதிய நீர் கொண்டவையாகும், அதாவது நம்ம ஆட்டி பார்க்கணும், அதுக்குள்ளே வேண்டிய அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி உள்ள காய்களை தான் நம்ம விதைக்கு வந்து தேர்வு செய்யணும். அந்த உலர்ந்து போய் தண்ணியே ஆடாத காய்களை வந்து நம்ம தேர்வை செய்யக்கூடாது. இது மாதிரி பறிச்ச அந்த மாதிரி விதை தேங்காய்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அறுவடை செஞ்சு 1-2 மாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நெட்டை ரக விதை காய்களையும் குட்டை ரகத்தில் பார்த்தோம்னா ஒரு 10-15 நாளைக்குள்ளே விதைக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்திடணும். அப்படி இருந்தால்தான் நமக்கு அதிகப்படியான முளைப்பு திறன் வந்து கிடைக்கும். இந்த மட்டையோட நிறம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பழுப்பு அல்லது பச்சை நிறம் வாங்கி காயோட கனம் வந்து குறைஞ்சிரும். இந்த 1 மாதம் நம்ம வந்து பறிச்சு எடுத்து கியூரிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. விதை காய்களை நம்ம வந்து திடப்படுத்துதல்னு சொல்லலாம். அது மாதிரி திடப்படுத்துறதுக்காக ஒரு மாசத்திலிருந்து 1.5 மாசம் வரைக்கும் நம்ம வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விதைப்போம். அப்பதான் அந்த பச்சை பழுப்பு நிறமா மாறி பழுப்பு நிறத்திலிருந்து லேசா காஞ்ச மாதிரி மாறும். அந்த சமயத்துலதான் நம்ம வந்து விதைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து பார்க்கணும். இப்ப இந்த தேங்காய் வந்து பறிச்ச உடனே நம்ம அதை வந்து குமிச்சு வச்சுட்டு அது மேல மட்டைகளை போட்டு தென்னை மட்டையவே நம்ம போட்டு அதை வந்து மூடாக்கு மாதிரி செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போர்வை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த திடப்படுத்துதல் வந்து சரியா அமைஞ்சிடும். சில நேரம் நம்ம வந்து மணல்ல கூட இந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சு நம்ம அதுக்கப்புறமும் இந்த மாதிரி திடப்படுத்துதல் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட காம்பு பகுதியான மேல் நோக்கி இருக்கணும், அதை வந்து கவனத்துல கொண்டு அந்த மாதிரி நம்ம அடுக்கி வைக்கணும். ஒன்று மேல வந்தா நம்ம வந்து ஒரு அடுக்கு மணலும் அதுக்கப்புறம் விதைக்காய்கள் அதுக்கப்புறம் மணல் அதுக்கப்புறம் விதைக்காய்கள் இந்த மாதிரி நம்ம அடுக்கி ஒரு 5 அடுக்கு வரைக்கும் அடுக்கி அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி காய்களை திடப்படுத்துறது வந்து பண்ணலாம். அடுத்ததான் இப்போ நம்ம விதைக்காய்களும் விதைக்கிறதுக்கு தயாரிச்சு எல்லாமே சரி பண்ணிட்டோம். இப்ப நாற்றங்கால் நம்ம எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னு வந்து பாக்கலாம். நாற்றங்காலுக்கு வந்து நிலமானது சமதளமா இருக்கணும், சரிவு உள்ள பகுதிகளை வந்து நம்ம விதைக்கிறது வந்து தவிர்க்கணும். நல்ல வடிகால் வசதியுள்ள லேசா மணற்பாங்கான நிலங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இப்பதான் நமக்கு வந்து இந்த மாதிரி மணற்பாங்கான பகுதியில நம்ம இந்த நடவு செஞ்சதான் நம்ம இதுல வந்து கன்றுகளை வந்து தேர்வு செய்யறதுக்கு வந்து அதாவது தனியா பிரிச்சு வளர்ந்து பின்னாடி தனியா தோண்டி எடுக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இந்த பாறைகள் அப்புறம் வந்து அதிகமான இந்த ரொம்ப மண் களிமண் போன்ற பூமி இருக்கிற அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நர்சரி அதாவது நாற்றங்கள் கொண்டான இடங்களை தேர்வு செய்யறத தவிர்த்திடணும். இதோட மண்ணோட கார அமில தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நடுநிலையா இருக்கக்கூடியது, ஒரு 5.5 to 7 வரைக்கும் உள்ள மண் வகைகளை சேர்ந்த பூமியில வந்து இந்த நாற்றங்கல்களை நம்ம நல்லா தேர்வு செஞ்சுக்கலாம். நாற்றங்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா திறந்த வெளி அப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 50-75% நமக்கு நிழல் இருந்தது அப்படின்னாக்கா நல்லா நாற்றங்கால் வந்து நல்லா வளரும். அப்படி நமக்கு நாற்றங்காலுக்குன்னு தனியா இடம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம், தென்னந்தோப்பு இருந்தது அப்படின்னா இந்த தென்னந்தோப்புக்குள்ளே 2 மடங்களுக்கு அல்லது 2 வரிசைகளுக்கு நடுவுலயே கூட வந்து மேட்டு பாத்தி அமைச்சு அதுல வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப நம்ம இடம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 விதைக்காய்களை போடுறதுக்கு 120 சதுர மீட்டர் அளவுக்கு நமக்கு நாற்றங்கால் வந்து தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம நாற்றங்கால்ல வந்து முதல்ல நம்ம அங்க போட்டுட்டு 2வது நாற்றங்காலாம் வந்து பாலித்தீன் பையில கூட நம்ம அதை வந்து குறுத்து முளைத்த அந்த தேங்காய்களை மாற்றி நட்டு கூட நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரலாம். குறுகிய இடமா இருந்தது அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாற்றங்கள் வந்து நல்ல காற்றோட்டமாவும் பாசன வசதி இருக்கணும், நல்ல வந்து வடிகால் வசதி இருக்கும், அப்புறம் போக்குவரத்துக்கு எளிதாக உள்ள இடங்களா இருக்கணும். முக்கியமா நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது இந்த பூச்சி நோய் எதுவுமே வந்து அந்த நாற்றுகளை வந்து எளிதாக தாக்காத ஒரு இடமா நம்ம பார்த்து வந்து தேர்வு செஞ்சுக்கணும். இப்ப நாற்றங்கால் அமைக்கும் இடம் வந்து கலைகள் நீக்கப்பட்டு நல்ல பண்படுத்தி மேட்டுப்பாத்திகளை வந்து ஒரு 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பண்ணணும். இப்ப அந்த படுக்கையோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1-1.5 மீட்டர் அகலத்துக்கும் நமக்கு தேவையான நீளத்துக்கும் வந்து தயாரிச்சுக்கலாம். தேங்காய்களை வந்து இந்த மாதிரி தயாரிச்ச மேட்டுப்பாத்தியில என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தேங்காய்களை வந்து அதர் காம்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து போடலாம். பொதுவா வந்து கிடைமட்டமா வைக்கலாம், அப்படி இது நேரா வந்து வைக்கலாம். நேரா நம்ம வந்து காம்பு பகுதி மேல் நோக்கி வச்சோம் அப்படின்னாக்க எளிதாக தோண்டுவதற்கும் நமக்கு வந்து வேற இடத்துக்கு அனுப்புறதுக்கு அதாவது போக்குவரத்துல எந்த விதமான இடையூறும் இல்லாம இது பராமரிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிடைமட்டமா நம்ம படுக்க வச்சோம் இந்த மாதிரி தேங்காய் நாற்றுகளை வந்து உருவாக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பக்கம் பக்கமா வந்து தென்னையோட விதைகளை ஒன்றன் பெண் ஒன்றாக அடுக்கி அந்த மேட்டு பாத்திகளை நம்ம வச்சு பராமரிக்கலாம். ஒரு வரிசை முடிஞ்சோம்னா அதை ஒட்டி அடுத்த வரிசைக்கு நம்ம இது பண்ணணும். அந்த விதைகளை ஊன்றி முடிச்சதும் நல்லா நம்ம வந்து மண்ணை மேல போட்டு வச்சுட்டு நமக்கு வந்து தண்ணீர் வந்து தேவையான அளவுக்கு பூவழியில வந்து பாய்ச்சிட்டு இருக்கணும். அந்த குருத்துக்கள் முளைச்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து பராமரிக்கணும். இவ்வாறு முளைத்த நாற்றுகள் வந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க மண்ணில் வந்து ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம வந்து தண்ணி வந்து வாரம் ஒரு தடவை 10 நாளைக்கோ இல்ல 21 நாளைக்கோ ஒரு முறையோ நம்ம வந்து நீர் வந்து கொடுத்துட்டே வரணும். அதாவது காய விட்டுறக்கூடாது, என்ன அதோட முளைப்புத்திறன் வந்து பாதிக்கப்பட்டுடும். அதிகப்படியான மழைக்காலங்கள் வருது அப்படின்னாக்கா அந்த டைம்ல நம்ம வந்து நிலப்போர்வை வந்து அமைக்கிறோம். நிலப்போர்வை வந்து நம்ம பார்த்தோம்னா தென்னை ஓலைகளோ அல்லது வைக்கோலோ கொண்டு நம்ம வந்து நிலப்போர்வை வந்து அமைச்சுக்கலாம். நம்ம விதைத்து ஒரு 60-130 நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட 2-4 மாதங்கள் வந்து நெட்டை ரகங்கள் வந்து நல்லா முளைச்சு வரத்துக்கு இருக்கும். குட்டை ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30-95 நாட்கள்ல வந்து குட்டை ரகங்கள் முளைச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து அதோட முளைப்ப வந்த பின்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் பாலித்தீன் பையில மாற்றி நடுறதுக்கு ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவுக்கு குறுத்து வந்துருச்சுனால அதை தோண்டி நம்ம பாலித்தீன் பைகள்ல நம்ம வந்து மண் மணல் எரு இந்த மாதிரி கலவை எல்லாம் நிரப்பி இதை வந்து மாற்றி நட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நாற்றங்கள்லயே விட்டுட்டு இந்த நாற்றுகளை பராமரிச்சுட்டு வரணும். இந்த நாற்றுகள் எப்ப நம்ம பிடிங்க எடுக்கிறதுக்கு தயாராகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது குட்டை ரகங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 8-10 மாதம் ஆனா இதை வந்து கொடுக்கலாம். அதே நெட்டை ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10-12 மாதம் ஆன நாற்றுகள் தான் வந்து நமக்கு தோண்டி எடுக்க தயாரா இருக்கும். இலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6-8 இலைகளை வந்து அது வந்து கொண்டு இருக்கணும். அந்த இலைகள் நல்லா பிரியறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து நட்டுலாம். இலைகள் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து அதோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். அதனால இந்த இதோட வளர்ச்சியும் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும். அதுக்கப்புறமா இந்த மாதங்கள் ஒரு 10-12 மாதம் ஆயிடுக்குதா அப்படிங்கறது நம்ம பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தரமா தாய் மரங்களை தேர்வு செய்யறது, தரமான விதைகளை தேர்வு செய்யறது, அப்படியே எந்த முறையில நம்ம வந்து விதைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த நாற்றங்கள்ல நம்ம வந்து அந்த விதைக்காய்களை நட்டு முடிச்சதும் நம்ம நாற்றுகளையும் வந்து பூச்சி நோய் தாக்காத மாதிரி நம்ம வந்து கவனிச்சுட்டு வரணும். இதுக்கு இடையில வந்து நம்ம தனியா இதுக்குன்னு நாற்றங்கள்ல வந்து தனியா உரமோ அதோ நமக்கு தேவையில்லை. நல்ல சத்துள்ள மண்ணா நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாக்க தேங்காய்க்கு உள்ளவே ஏற்கனவே வந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்களே இந்த நாற்றுகள் நன்றாக முளைச்சு வெளியில வரத்துக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நம்ம நாற்றுகளை வந்து சரியான முறையில வந்து பார்த்து நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணும். இந்த பகுதியில் ஏதாவது பூச்சியோ இல்ல நோய்களோ தாக்கப்பட்ட ஏதாவது நாற்றுகள் தென்பட்டா அதை அப்பப்ப அகற்றிடணும். அப்போ நம்ம நாற்றங்கள் முழுவதும் நல்ல தரமான நாற்றுகளை சிறந்த முறையில நம்ம வந்து பயிர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த நாற்றுகளை நம்ம எடுத்து நமக்கு எங்க தேவையோ அங்க வந்து நட்டுக்கலாம். இதனால வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அனைவருக்கும் நம்ம வந்து தாய்மரம் தேர்வு, விதை தேர்வு, நாற்றங்கால் தேர்வு, அப்புறம் நாற்றுகள் தேர்வு, இந்த நாலுத்திலையும் நான் சொன்ன முக்கியமான விஷயங்களை கருத்துல கொண்டு நல்லபடியா தென்னை நாற்றுகளை வளர்த்து நம்ம வந்து நல்ல தென்னை மரமா அதை நட்டு உருவாக்குறதுக்கு கருத்துல கொள்ளும்படி அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தென்னையில் தாய் மரங்களை தேர்வு செய்து தரமான நாற்றுகளை எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி முனைவர் பிரணீதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.